பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மாலை வணக்கத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையாக அநேக இடர்பாடுகளுக்கு மத்தியிலையும் நாம் மீண்டும் ஒரு முறை தேவனுடைய சமூகத்தில் சேர்வதற்கு இன்று தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நன்றியோடு நாம் இந்த வகுப்புக்குள்ள நாம் கடந்து செல்வோம். முன்னதாக நம்மோடு கூட ஊட்டியில் இருக்க கிளிஷா கூட செல்போன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவங்களுக்கும் நம் சபையின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கடந்த வாரம் சகோதர சகோதரிகளை இஸ்ரேல் குறித்த கடைசி கால அந்த தீர்க்க தரிசனங்களில் நம் ஒரு முதல் பாகத்தை நாம் பார்த்தோம். அதாவது தற்போதைய சூழ்நிலையில இஸ்ரேல் தேசத்தினுடைய நிலைப்பாடு நாம பார்த்தோம். அரசியல் ரீதியாக உலகத்தின் மத்தியில இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க என்று நாம பார்த்து அது மிக அருமையாக வசனங்களோடு இசைந்து இருக்கிறதை நாம் புரிந்து கொண்டோம். தேவன் மீண்டும் இஸ்ரேல் ஜனங்களை தம்முடைய வல்லமையில ஆச்சரியமான விதத்துல உலகம் முழுவதும் இருந்தும் கூட்டி சேர்த்து அவர்கள் ஒரு தேசமாக உருவெடுத்து ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து சென்று கொண்டிருக்கும் அந்த நாட்களில் எருசலேம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் அது ஒரு தத்தளிப்பின் பாத்திரம், அது ஒரு பாரமான கல்லாக இருக்கும், அவங்கள மேல கை வைக்கிறவங்க சிதைக்கப்படுவாங்க என்று தேவன் சொன்ன அந்த வசனங்கள் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அருமையாக அங்க பொருந்துவதை நாம பார்த்தோம். சோ இஸ்ரேலுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் ரொம்ப முக்கியமா அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பர்டிகுலரா அந்த பிரச்சனைகள் எதின் அடிப்படையில எந்த காரணத்துல என்பதையெல்லாம் நாம போன கிளாஸ்ல நாம பார்த்தோம். ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில நாம நினைவு கூர்ந்துட்டு இன்னைக்கு நாம போகலாம். அவசரப்பட்டு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். நிதானமா ஆனா சரியா அந்த விஷயத்த மைண்ட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய இரண்டு ஜனங்கள் பேர் மாத்திரம் சொல்லுங்க, நிதானமா சொல்லலாம், அவசரமே இல்லை. போன வாரம் நாம பார்த்த கிளாஸ்ல பொதுவாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும் போது இஸ்ரேலுடைய விஷயத்துல இஸ்ரேலோடு தொடர்புடைய அந்த இரண்டு ஜனங்கள் இரண்டு வகுப்பார். அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த இரண்டு ஜனங்களை நாம எப்படி அடையாளம் காணலாம் நினைவு இருக்குங்களா? போன கிளாஸ்ல பாலஸ்தீனர், நன்றி, முதல் பதில் கரெக்ட். பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை. வேற க்ளூ, அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள். அந்த வார்த்தைகள்லாம் மனதில் வைக்கணும், அதுக்குத்தான் நான் கேட்கிறேன். அது மைண்ட்ல இருந்துட்டு உள்ள போனா நல்லது. அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவங்களுக்கு ஸ்பெஷல் பெயர் சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, எல்லா தேசத்தாருமே அந்த ஒரு பெயருக்குள்ள அடங்குறாங்க. இன்னைக்கு சங்கீதம் 83 அந்த 83 இருக்கிற அந்த நபர்கள் தான் அவங்க. யார் அவங்க? அரபு தேசங்கள், கரெக்ட். சோ அரேபியர்கள். சோ மைண்ட்ல நீங்க இதை நம்ம வைக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இஸ்ரேல சுற்றி இருப்பது அரபு தேசங்கள், அந்த தேசங்களில் இருக்கிறவங்க அரேபியர்கள். இஸ்ரேலர்களுக்கும் அரேபியர்களுக்கும் தான் பெரிய பிரச்சனை. அதை பற்றி தான் சங்கீதம் 83 அங்க பேசுது. நெக்ஸ்ட், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் அங்க பிரச்சனை. அதாவது இஸ்ரேலோட பிரச்சனை என்று இன்றைக்கு நம்ம நியூஸ்ல வாசிக்கும் பொழுது இரண்டு வகுப்பாக இருப்பாங்க, அரேபியர்கள் பாலஸ்தீனர்கள். இதை குறிச்சு போன கிளாஸ் நாம அங்க பாருங்க. சோ இந்த பிரச்சனைய கடந்த 100 வருஷமா போயிட்டு இருக்கனே நாம் சொல்லலாம். இஸ்ரேல் சுதந்திரவானதுல இருந்து அந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகள் அது நிமித்தம் வந்த யுத்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை கூட நம்ம இரண்டு பாகமா நாம பிரிக்கலாம். இரண்டு கோணத்துல இந்த பிரச்சனை வரும், இரண்டு கோணத்துல அந்த பிரச்சனை வரும். என்ன கோணம்னா, முதல் கோணம் வந்துட்டு இஸ்ரேலினுடைய எல்லை, இஸ்ரேலுடைய எல்லைய தங்களுக்கு உரியது என்று சொல்லிக் கொள்ளுகிற அரபு தேசங்களோடு வரக்கூடிய பிரச்சனை. சோ அரேபியர்களுக்கும் அல்லது அரபு தேசங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பொதுவா என்ன பிரச்சனைனா அது எல்லை பிரச்சனை, அது நிலத்தகராறு. அந்த நிலத்தகராறு எதுக்கு அப்படின்னா, நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான நிலம் என்று அரேபியர்கள் ஒன்று சொல்லுவாங்க. ஆனா இஸ்ரேல எங்களுடைய பாதுகாப்புக்கு எங்களுக்கு தேவையான நிலம் எங்களுக்கு உரியது என்று அவங்க ஒரு சொல்லுவாங்க. சோ இஸ்ரேலர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை, அது ஒரு கோணத்துல பார்த்தோம்னா அது எல்லை சம்பந்தப்பட்ட விஷயம். உதாரணம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கோலன் ஹைட்ஸ், கோலன் குன்றுகள், இஸ்ரேல் யார் கூட சண்டை போட வேண்டியதா இருக்குது? தேசம் நினைவுல கொண்டு வரீங்களா? சிரியா கூட பாத்தீங்களா, சிரியா அரபு தேசம். சோ அப்போ சிரியா கோலன் குன்றுகள் விஷயத்துல இஸ்ரேல் கூட அங்க பிரச்சனையில இருக்காங்க. சோ சிரியாவுக்கு சாதகமா ஆதரவா மற்ற அரபு தேசங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது இப்போ இஸ்ரேலுக்கு மேல யார் இருக்கிறாங்க பார்க்கிறோம், லெபனான் இருக்கிறாங்க அரபு தேசம். சோ அவங்க கூட இந்த எல்லை தகராறுல அப்பப்போ ஈடுபடுவது உண்டு. பர்டிகுலரா நிலம் பத்தி அவங்க சண்டை போடாட்டி கூட ஆனா எல்லையில பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். அதே போல இஸ்ரேலுக்கு ரைட் சைட்ல யார் இருக்கிறா பார்க்கிறோம், ஜோர்தான் நதிக்கு இந்த பக்கம் நீங்க மேப் பார்க்கலாமே தாராளமா. அந்த ஹேண்ட் அவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா எல்லா மேப்ஸும் நம்ம மாட்ட முடியாது, பட் நீங்க ஹேண்ட் அவுட் ஸ்டைல கொண்டு வரலாம். சோ அப்ப இஸ்ரேலுக்கு ரைட் சைட்ல அதாவது யோர்தானுக்கு இந்த பக்கம் யார் இருக்கிறா, ஜோர்தான் தேசம். அவங்களும் இஸ்ரேல் கூட எல்லை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க அநேக சமயங்கள்ல. இஸ்ரேலுக்கு கீழே யார் இருக்கிறா பார்க்கிறோம், எகிப்து. எகிப்து கூட சில சமயங்கள் இல்லை. அப்போ அரேபு தேசங்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் பிரச்சனை எது அடிப்படையில் இந்த கோணத்துல பாருங்க போது எல்லை, இது எங்களுக்கு புரியுது எங்களுக்கு விட்டுக் கொடுங்க இந்த மாதிரி அங்க. இது ஒரு விதமான கோண பிரச்சனை. ரெண்டாவது விதமான பிரச்சனை என்னன்னா பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அது யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. பாருங்க போன கிளாஸ் மேலோட்டமா பார்த்து போயிடும், இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டீப்பா உள்ள போறோம். பிரச்சனை இருக்கு இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும். என்ன பிரச்சனை இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் சொல்லும் பொழுது அது நிலத்தின் அடிப்படையில எல்லை விஷயத்துல பிரச்சனை அங்க வருது. அது வந்து என்ன மாதிரி பிரச்சனை என்று சொல்லலாம்னா, அது அரசியல் ரீதியான பிரச்சனை, அது பாதுகாப்பு ரீதியான பிரச்சனை. சோ அதுதான் முதல் பிரச்சனை இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும். ஆனா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் என்ன பிரச்சனை, அது இன்னும் ரொம்ப வித்தியாசமான பிரச்சனை. அது என்னன்னா, அந்த தேசம் மீது யாருக்கு உரிமை இருக்குது? இஸ்ரேல் தேசம் எங்களுக்கு தான் உரியது. இது பாலஸ்தீனர்களுடைய பாயிண்ட். இல்ல, இஸ்ரேல் எங்களுக்கு உரியது. இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் சொல்லுவாங்க, பாலஸ்தீனர் சொல்லுவாங்க, இல்ல நீங்க 48 தேசமா உருவாகிற வரைக்கும் எங்களுடைய முன்னோர்கள் தான் இஸ்ரேல்ல இருந்தாங்க, அதனால இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு தான் உரிமை. இல்லப்பா, உங்க ஜனம் எங்களுடைய மூதாதையர் வரதுக்கு முன்னாடியே எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் இங்கதான் இருந்தாங்க, அது எங்களுக்கு தான் பூர்வீகம், அதுல உரிமை எங்களுக்கு. சோ அப்போ இஸ்ரேலர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இந்த ரீதியில சண்டை போகும்போது அது அந்த சண்டை என்னன்னா, அது இஸ்ரேல் தேசத்தின் மீது யாருக்கு மொதல் உரிமை இருக்கு, ரைட்ஸ், ரைட்ஸ். சோ பாத்தீங்களா, இது ரொம்ப டிஃபரெண்ட். இது வந்து இப்போ இந்த பிரச்சனையை நம்ம ஆழ்ந்து பார்க்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா, நாம கொஞ்சம் சரித்திரம் பாருங்க. பிரச்சனை இஸ்ரேல் இஸ்ரேல் தேசத்துல எங்களுக்கு தான் முன் உரிமை பாலஸ்தீனர்கள் சொல்றாங்க, காரணம் அவங்களுடைய முன்னோர்களுடைய சரித்திரம் காமிக்கிறாங்க. இல்ல இல்ல, அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு யூதர்கள் அதுக்காக நிற்கும் பொழுது அவங்களுடைய ஹிஸ்டரியும் நம்ம அங்க பார்க்கணும். இந்த ரெண்டு விதமான கோணத்துல தான் இஸ்ரேலுக்கு இப்போ பிரச்சனை இருக்கு. இது நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். இஸ்ரேலர்களுக்கும் அரபு தேசங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை. அந்த பிரச்சனை எல்லைகளுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக அங்க இருக்கு. ஆனா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் என்று சொல்லும் பொழுது அது தேசத்தின் மீதான உரிமை குறித்த ஒரு பிரச்சனை. அதையே நாம ஆலோசிச்சு பார்க்கணும்னா சரித்திரம் பார்க்க வேண்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ஆங்கிள் இருக்க பிரச்சனை தான் நாம தியானிக்க போகிறோம். சோ இஸ்ரேல்ல இருக்கிற யூதர்கள் அந்த தேசம் தங்களுக்கே உரியது என்று அவங்க சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடியே எங்க மூதாதையர்கள் அங்கத்தான் இருந்தாங்க, அதே தேசத்தை பாலஸ்தீனர்கள் உரிமை கொண்டாடுறாங்க, உண்மை என்ன? கொஞ்சம் நாமோ சரித்திரம் நம்ம பின்னால போய் நம்ம அங்க பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ மாற்றி மாற்றி அவங்க இந்த முன்னுரிமைக்காக அவங்க போராட்டம். பாலஸ்தீனர்கள் முதல்ல சொன்னா, அடுத்து உடனே இஸ்ரேல் யூதர்கள் சொல்லுவாங்க, மறுபடியும் பாலஸ்தீனர்கள் சொல்லுவாங்க. இப்படியே மாற்றி மாற்றி இந்த தேசம் எங்களுக்கு உரியது, எங்களுக்கு தான் முதல் உரிமை அதன் மேல என்று அவங்க இன்ன வரைக்குமே சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அதன் விளைவாக தான் நம்ம உங்களுக்கு போன கிளாஸ்ல அந்த ஹேண்ட் அவுட்ல கூட அழகா காமிச்சிருந்தோம். சோ அந்த மேற்கு கரையும் அந்த காசா பகுதியும் அவங்க ரெண்டு பேருக்குமே அது ஒரு இடைக்கால ஒப்பந்தத்துல இருக்குது. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்குது பிரச்சனைகளோடு என்றெல்லாம் நாம அங்க பார்த்தோம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ யாருக்கு உரியது இது? உண்மையான உரிமை இஸ்ரேல் தேசம் பாலஸ்தீனர்களுக்கா அல்லது யூதர்களுக்கா? பார்க்கும் பொழுது போன வாரமே நாம அந்த வசனம் படிச்சோம். சோ இவர்கள் ரெண்டு பேரும் அந்த தேசம் எங்களுக்கு உரியது எங்களுக்கு உரியது சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது லேவி ராகமம் 25:23 வசனத்துல தேவன் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றார், தேசம் என்னுடையது, அது என்னுடையதா இருக்கிறதுனால அதை விற்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அருமையான வசனம் வாசிங்க, அது
தேசம் என்னுடையா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம்.
ஆமா, அப்புறம்
நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள்.
பாரு, தேசம் என்னுடையது, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தேசம், அதனுடைய நிஜ சொந்தக்காரர் தேவன் தான். சோ அவர் சொல்லும் பொழுது இந்த தேசம் என்னுடையது, ஆனா நீங்க அதுல வந்துட்டு பரதேசிகளாம் அந்நியர்களுமாக நீங்க அங்க இருக்கிறீங்க. அப்படி பரதேசிகளும் அந்நியருமா தான் அந்த தேசத்துல நீங்க இருக்கிறீங்க, அந்த தேசம் என்னுடையது, நீங்க அதை அறுதியா நீங்க என்ன பண்ணக்கூடாது, விற்க கூடாது. உண்மைதான். சோ இஸ்ரேல் தேசம் மாத்திரம் இல்ல, இந்த பூமி முழுவதும் யாருக்கு தான் சொந்தம்? தேவனுக்கு தான் சொந்தம். அப்ப தேவனுக்கு சொந்தமான இந்த பூமி அவருடைய விருப்பத்தின்படி தேசங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி ஒவ்வொரு தேசங்களுக்கும் எல்லையை குறிப்பிட்டிருக்கிறார். வசனத்துல வாசிக்கிறோம் இது, உபாகமத்துல 32:8-9 வாசிங்க.
உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார்.
ஆமா, பாருங்க, தேவன் தான் ஜனங்களுக்கு தேசங்களுக்கு இடம் கொடுத்தார். அவர் தான் ஒரு ஒரு தேசத்துக்கும் ஜாதிக்கும் எல்லைகள் வந்துட்டு அங்க நிர்ணயிச்சிருக்கிறார். சோ ஆச்சரியம் இல்ல, தேவன் இஸ்ரேல பார்த்து தேசம் என்னுடையது என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த பூமியுமே அவருக்கு தான் சொந்தம். அவர் தான் எல்லாருக்கும் பங்கிட்டு எல்லையை வந்து குறிச்சு அங்க கொடுத்திருக்கிறார். ஆனா என்ன ஆச்சரியம்னா சகோதர சகோதரிகளே, எல்லா தேசங்களுக்கும் எல்லையை குறிச்சு கொடுத்தது தேவனாக இருந்தாலும் அந்த எல்லை அவரு தெளிவா வேதத்துல குறிப்பிட்டிருக்கிறது அவருடைய சொந்த ஜனத்தினுடைய எல்லை மாத்திரம் தான். வேற எந்த தேசத்தினுடைய எல்லையும் அவர் வந்துட்டு அங்க குறிப்பிடல. ஆனா இஸ்ரேல் மாத்திரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பைபிள்ல ரொம்ப தெளிவா இஸ்ரேலினுடைய பவுண்டரி அவர்களுடைய எல்லைக்கோடு துல்லியமா தேவன் அங்க வசனத்துல கொடுத்திருக்கிறார். வேற எந்த தேசத்துக்குமே அவர் அப்படி கொடுக்கல. ஏன்னா நமக்கு தெரியும் தேவன் இஸ்ரேலுக்கு விசேஷ கிருபை அங்க உங்கள பூமியில உங்களை மாத்திரம் நான் என்ன பண்ணிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்க என்னுடைய சொந்த ஜனம். சோ அப்போ அவங்களுக்கு தேசத்தை அவர் பங்கிட்டு கொடுத்து அவங்களுடைய எல்லையா அவன் முன் குறிக்கும் பொழுது அதை பற்றின விவரங்கள் கூட வசனத்துல ரொம்ப தெளிவா அங்க கொடுக்கிறான். சோ தேசம் அவருடைய, ஆனா அதே தேவன் தான் போன வாரம் நம்ம வசனத்துல நம்ம பார்த்து முடிச்சோம், என்னுடைய தேசம், ஆனா அதையா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, பங்கு போட்டுட்டீங்க என்ன கேட்காம. சோ அப்போ அந்த வசனம் தான் இன்னைக்கு ஆதாரமாக இருந்து தேசம் தேவனுடையது இஸ்ரேல் தேசம், ஆனா ஜாதிகள் மற்ற தேசங்கள் தேவனுடைய தேசத்தை பங்கு போட்டுட்டாங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் அவங்க மேல கோபமா இருக்கிறார். எந்த வகையில் அவங்க பங்கு போட்டுட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அது இன்றைக்கு மாத்திரம் இல்ல, அடுத்த வாரம் கூட தொடரும். சோ தேசம் தேவனுடையது இஸ்ரேல், அதையா அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உரிமை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தான் இருக்கு தேசத்தின் மேல. ஆனா அந்த உரிமைய மீறிட்டு மற்ற ஜாதிகள் ஜனங்கள் தேவனுடைய தேசமான இஸ்ரேல இஸ்ரேல் யூதர்களுக்கு தேவன் கொடுத்த இஸ்ரேல பங்கு போட்டிருக்கிறாங்க. சோ இப்போ இந்த எப்படி பங்கு போட்டாங்கன்னு நாம பார்க்கணும். சோ தேவனுடைய தேசமா இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை எப்படி மற்ற ஜனங்கள் பங்கு போட்டாங்க, இந்த கேள்விக்கு நாம பதில் பார்க்கணும்னா, முதல்ல நாம என்ன பண்ணோம்னா, உண்மையிலேயே இஸ்ரேல் தேசம் அதனுடைய உண்மையான எல்லை எவ்வளோ. ஏன்னா தேவனுடைய தேசம் அவர் சொல்ற இது என்னுடைய தேசம், அதை நான் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறேன். இஸ்ரேலுக்கு அதாவது யூதர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தேசம், உண்மையான தேசம் எவ்வளோ பெருசு, அது நாம் இன்னைக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா நான் சொல்றது. சோ தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் தேசத்தை, அவர் கொடுத்த மாதிரியே அந்த தேசம் எவ்வளோ பெருசு அது முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அந்த தேசத்தை எப்படி எப்படி யார் யார் எந்த எந்த சூழ்நிலையில பங்கு போட்டுட்டாங்க அது நெக்ஸ்ட் நாம பார்க்கணும். அப்போ இஸ்ரேல் தேசம் தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தம் பண்ணின பூமி, அந்த வாக்கு தத்தம் பண்ணி கொடுக்கும் பொழுது தெளிவா சொல்லியிருந்தார் ஆபிரகாம் நிறைய இடங்கள்ல, இதுல இருந்து அது வரைக்கும் அங்க இருந்து இது மட்டும் உங்களுடைய தேசம், அந்த எல்லை ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறார். அந்த எல்லையை நாம இன்னைக்கு போய் பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தற்போதைய இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ள மேப் வருதுங்களா? இப்ப கொஞ்சம் தற்போதைய இஸ்ரேல்னா இப்ப மேப்ல சொல்லுங்க எந்த கலர், கிரீன் மாத்திரம். இப்ப எல்லோ வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் போக்கஸ் இருக்கட்டும், இப்போ உங்களுடைய போக்கஸ்ல எது மாத்திரம் இருக்கட்டும், பச்சை கலர் மாத்திரம். சோ இதுதான் தற்போதைய இஸ்ரேல். போன கிளாஸ் ஹேண்ட் அவுட் நீங்க கையில வச்சிருந்தா நீங்க அதை பார்த்துக்கோங்க, அந்த மூணாவது ஹேண்ட் அவுட் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்க கைப்பிரதி. சோ அந்த தற்போதைய இஸ்ரேல் இதுதான். இப்ப நினைவுபடுத்திக் கொள்ளுங்க இந்த இஸ்ரேலினுடைய விஷயத்த. மேல யார் இருக்காங்க சொல்லுங்க, மேல இங்க யார் இருக்கிறா? லெபனான் இருக்கிறாங்க, கரெக்ட். கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க, இந்த கிளாஸ் எல்லாம் அப்படித்தான் உட்கார்ந்து ஃப்ரீயா இருங்க, மைண்ட் ஃபுல்லான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போதைய இஸ்ரேல் மேல யார் இருக்கான்? லெபனான். தேங்க்யூ. கொஞ்சம் மேல இந்த சைடு சிரியா, ரொம்ப நன்றி. சிரியா கூட இதுக்கு என்ன பிரச்சனை ஏரியா, ரொம்ப தேங்க்ஸ். சரி, இது என்னது? கலிலேயா கடல், கரெக்ட். அப்போ கீழே வரது என்னது? அதுவே பாரதாவும் இருக்கு இல்லைங்களா, அப்படி மைண்ட்ல வைங்க. நெக்ஸ்ட், இது என்னது? உப்பு கடல். ஆமா, உப்பு கடல். இந்த பக்கம் எந்த கண்ட்ரி இருக்கு, எந்த தேசங்கள்? ஜோர்டான் அங்கே இருக்கு. ஓகே, இந்த பக்கம் எகிப்து. இந்த பக்கம் லெஃப்ட் சைட் பார்க்கும் பொழுது இது என்ன? மத்திய தரை கடல். விஷயங்கள் மைண்ட்ல வரும். இஸ்ரேல் நாம எடுத்துக்கோமா, மேல லெபனான், சிரியா, ஜோர்டான், எகிப்து, உப்பு கடல், டெட் சி, கலிலே கடல், அல்லது இன்னொரு பேர் ஒருவர். ஆமா, நெக்ஸ்ட் இது மத்திய தரைக்கடல். சோ இது ஜெனரலான விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இதுதான் தற்போது இஸ்ரேல் வச்சிருக்கிற தேசத்தினுடைய எல்லை நிலப்பகுதி. இதுல கோலன் குன்றுகள், அப்புறம் இந்த பக்கம் என்ன வருது பிரச்சனைக்குரிய பகுதி, மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க், அப்புறம் இங்க 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 கோலன் குன்றுகள், மேற்கு கரை, காசா, இந்த மூணு பகுதி இப்ப இஸ்ரேலுக்கு என்ன இருக்குது? இப்ப இருக்கிற இஸ்ரேலும் இருக்கு, இஸ்ரேலுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது என்னது? பிரச்சனைக்குரிய பகுதிகள். அந்த விஷயத்துல தான் யார் யாருக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு? இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும். இதுதான் தற்போதைய சூழல். சோ இதுதான் தற்போதைய எல்லை இஸ்ரேலுக்கு. அவங்க 1948 ஒரு தேசமா உருவானதுல இருந்து இன்ன வரைக்குமே அவங்க கையில அவங்களுடைய தேசமா அவங்க பெற்றிருக்கிற அந்த பகுதியினுடைய எல்லை தான் இந்த பச்சைக்கோடு. சொல்வதில்லை அந்த எல்லைக்கு மேல லெபனான், சிரியா, ஜோர்டான், எகிப்து இருக்கிறாங்க. இதுதான் இன்றைய சூழ்நிலை, இதை மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப நாம கேட்கலாம், தேவன் ஆபிரகாம் கிட்ட சொன்னார், ஆபிரகாம் உங்களுக்கு நான் இந்த தேசத்தை நான் வாக்கு தத்தம் பண்றேன், உங்களுடைய சந்ததி இந்த தேசம் சுதந்திரிச்சு கொள்ளும் அப்படி சொல்லி கொடுத்த தேசம் இதுதானா? இந்த பச்சை பகுதி இப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்குது, பல பிரச்சனைகளோடு இருக்குது இல்லைங்களா. இந்த எல்லை தான் தேவன் ஆபிரகாம் கிட்ட வாக்கு தத்தம் பண்ணினதானா? நிச்சயமா இல்லை. தேவன் பாருங்க, ஆபிரகாம் எங்க இருந்தா தெரியுங்களா? கொஞ்சம் அடியே மேல பாத்தீங்கன்னா இந்த கீழ் மேப் நீங்க பாத்துட்டீங்கன்னா பாருங்க, சோ இங்க ஒரு நதி வருது, இது பேர் ஐப்ராத் நதி. சோ இங்கதான் இருக்குது ஊர் தேசம். சோ இங்க இருக்கும் போதுதான் தேவன் ஆபிரகாம கூப்பிட்டார். சோ ஆபிரகாம் அங்கிருந்து அப்படியே வர இங்க வந்தேன், பரான் பனாந்திரம் அங்க இருக்கும் போது அவங்க அப்பா மறிச்சுக்கிறார். மறுபடியும் தேவன் சொன்னபடியே அப்படியே வந்துச்சு, இங்க நுழைகிறார். இங்க நுழைச்சுதான் கானான் தேசத்துக்குள்ள வர்றார். கானான் தேசத்துக்குள்ள வந்துச்சு பாருங்க, இது நான் உங்களுக்கு சொல்லுதான், இது புரியுதுங்களா? இந்த மேப் இஸ்ரேல் இங்க இருக்குதா? இந்த இஸ்ரேல் இங்க இருக்கு. இது கலிலேய கடல், இது டெட் சீ பாருங்க, இது சீனாய் வனாந்திரம், மத்திய தரைக்கடல் இருக்கு. ஆனா இந்த ஐப்ராத் நதி இங்கிருந்து கிளம்பு, இங்க இருக்குது ஊர் தேசம். இங்கிருந்து ஆபிரகாம தேவன் கூப்பிட்டார், பரான் வரார், பேராபாக மறிக்கிறார், மறுபடியும் அப்படியே உள்ள வந்து கானான்குள்ள நுழையறார். இஸ்ரேல் தான் என்ன பார்த்தோம், கானான். அப்ப அதுக்குள்ள நுழைஞ்சு அப்புறம் கிட்டத்தட்ட அந்த மேற்கு கரை பகுதிக்கு முதல்ல குடியேறார். அங்கே இருக்கும்போது தேவன் அவருக்கு மறுபடியும் அந்த தேசத்தினுடைய வாக்கு தத்தம் அங்க சொல்றார். அப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வாசிங்க நீங்க ஆதியாகமம் 15:7 வசனம்.
பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார்.
தேவன் அந்த வாக்கு தத்தம் பண்றார். ஊர் என்ற பட்டணத்தில் இருந்த ஆபிரகாமை அவர் அழைத்து கானான்குள்ள கொண்டு வந்து அந்த வாக்கு தத்த பூமியை அவருக்கு அவங்க வாக்கு தத்தம் பண்றார். பண்ணும்பொழுது தான் அவரு அந்த பூமி அந்த தேசத்தினுடைய எல்லைகள் பற்றி ஆபிரகாம் கிட்ட சொல்றார். சோ இப்போ இஸ்ரேல் தேசம் தேவன் ஆபிரகாம் கிட்ட வாக்கு தத்தம் பண்ணும் பொழுது அதனுடைய எல்லையாக அவர் குறிச்ச எல்லை எது? சோ இப்போ தற்போது இஸ்ரேலுடைய கையில் இருக்கிற எல்லை அந்த எல்லை இல்லை. சோ தேவன் உண்மையாக குறிச்சு கொடுத்த அந்த எல்லை, அந்த தேசம் இப்ப இருக்கிற இஸ்ரேலை காட்டிலும் 3 மடங்கு பெருசு. அப்போ அந்த உண்மையான எல்லை எங்க நம்ம பார்க்கும் பொழுது நிறைய வசனங்கள்ல பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5 வசனங்கள் உங்களுக்கு நம்ம அங்க கொடுத்துருக்கோம். அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு கையில ஹேண்ட் அவுட்ஸ்ல இருக்கு. இன்னும் கூட வேணும்னா வசனம் நம்ம உங்களுக்கு தரலாம். ஆனா இந்த 5 வசனங்கள் நீங்க இப்ப வாசிக்கலாம். சோ இஸ்ரேலுடைய உண்மையான எல்லை எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆதியாகமம் 15:18-21.
அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும்
எகிப்தின் நதி துவங்கி பாயிண்ட் எல்லை குறிப்பிடுறார். தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி அவருக்கு தேசம் கொடுத்தாரு. எங்க இருந்து எல்லாம் கொடுத்தார், லிமிட் என்ன, எல்லை என்ன, பார்டர் என்ன? அருமையா இந்த வசனத்துல சொல்றாரு. எங்க இருந்து எங்க சொல்றாரு, எகிப்தின் நதி துவங்கி அப்புறம் ஐப்ராத் நதி மட்டும், அப்புறம்
ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் பெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் எப்ராயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார்.
ஆமா, இங்க முதல் வசன பகுதி இஸ்ரேலுக்கு அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேசத்தினுடைய எல்லைகள் அழகாக குறிப்பிடும். நெக்ஸ்ட் வசனம் உபாகமம் 1:7-8.
நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு
கொஞ்சம் மேல இருந்து வாசிங்க சிஸ்டர்.
ஓரே விடை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கி இருந்த போதும்
இருந்தது போதும் இல்லையா,
இருந்தது போதும்.
நீங்க இந்த மலையில தங்கி இருந்தது போதும். இப்போ கிளம்புங்க, எது வழியா கிளம்புங்க, ரூட் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ண பூமியினுடைய ரூட் சொல்றாரு. அழகா அஷ்ணவாசன்,
நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் வழி நாட்டுக்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வழிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசைகளிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரே தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ரா நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கும்.
இது இரண்டாவது பகுதி. இங்கேயும் இஸ்ரேலுடைய அந்த எல்லைகளை தேவன் அருமையா அங்க சொல்லியிருக்கிறார். பார்க்க போறோம், ஜஸ்ட் அப்படியே படிக்கிறதுல ஜஸ்ட் இப்ப வாசிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல எல்லை பற்றி எங்க பேசுறார், யாத்ராகமம் 23:31.
சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும்.
பாருங்க, இதெல்லாம் நீங்க இனிமேல் மைண்ட்ல வைக்கணும். அந்த இடம் எல்லாம் இஸ்ரேலுடைய எல்லை இன்னொரு கோணத்துல சொல்லும் போது அது சிவந்த சமுத்திரம் தொடங்கியது வரைக்கும், பெலிஸ்தரனுடைய சமுத்திரம் வரைக்கும் இருக்கும். அப்புறம்
வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும்.
வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் பொதுவா சொல்ற, அது ஒரு வனாந்தரம் தோ இன்னொரு நதி இருக்கு. ரெண்டு பாகம் சொல்ற. உங்களோட தேசமே சிவந்த சமுத்திரத்திலிருந்து எடுத்துட்டீங்கன்னா அது போகும் பெலிஸ்தரனுடைய கடல் வரைக்கும். நெக்ஸ்ட் மேல போயிட்டீங்கன்னா அந்த வனாந்தரம் துவங்கி அந்த நதி, அந்த வனாந்தரம் அந்த நதி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆனா அங்க எல்லை இருக்கு, எல்லை இருக்கு. நெக்ஸ்ட் வசனம் உபாகமம் 1:24.
உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி
ஐப்ராத் நதியையும் தொடங்கி
கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும்.
கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்களுக்கு எல்லையாக இருக்கும். ஜஸ்ட் அவள் தான் சொல்ற. அப்புறம் உபாகமம் 34 ஒரு அவருடைய சந்ததிக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்த பூமியினுடைய உண்மையான எல்லை விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசன பகுதிகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு சொந்தமா, யூதர்களுக்கு சொந்தமா தேவன் கொடுத்த அந்த பூமியினுடைய முழு எல்லை நாம ஸ்கெட்ச் அவுட் பண்ணிடலாம். பண்ணணும் இன்னைக்கு, அதுதான் நாம பண்ணணும். தேசம் என்னுடையது, நான் என் சொந்த ஜனம் இஸ்ரேலுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், எவ்வளோ அதுதான் நாம பார்க்கணும். அப்போ அந்த தேசத்தை பங்கு போட்டுட்டாங்க, யார் எதுக்கு எப்போ எவ்வளோ காலம் அதை நெக்ஸ்ட் கிளாஸ் நாம பார்க்கலாம். தேசம் என்னுடையது, நான் என் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கேன், நான் கொடுத்த பூமி இங்க 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 இப்படி இருக்குது தேவன் சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த வசனங்கள் போயிட்டு அந்த இஸ்ரேலுடைய ஒரிஜினல் உண்மையான அந்த ஒரு பார்டர் எல்லைய நாம ஆராய்ந்து பார்க்கலாம். சகோதர சகோதரி, இந்த வசனத்துல எல்லைகளை குறிப்பதற்கு அவர் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நினைவு இருக்கலாம். ஜஸ்ட் வாசிச்சோம் இல்லைங்களா, டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வருது, எதெல்லாம் சொல்றார், ஐப்ராத் நதி மைண்ட்ல வைங்க, ஏன்னா அது நீங்க பாக்கணும், மேப்ல போய் பாக்கணும். ஐப்ராத் நதி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐப்ராத் தொடங்கினா ஐப்ராத் எங்கப்பா இருக்குது கண்டுபிடிக்கணும். அதுல ஐப்ராத் வைங்க, ஐப்ராத் நதி வெரி குட். வேற எகிப்தா, எகிப்தின் நதி பாத்தீங்களா, எகிப்தின் நதி. சோ இஸ்ரேலுடைய பார் பத்தி பேசும் போது ரெண்டு நதி வருது மெயின். ஒன்னு ஐப்ராத், அதுக்கு என்ன பேர் சொல்றாரு, தி கிரேட் ரிவர், பெரிய நதி ஆகிய ஐப்ராத். நெக்ஸ்ட் எகிப்தினுடைய நதி. வேற வேற என்ன பாயிண்ட் வந்துச்சு, வனாந்தரம். என்ன வனாந்தரம் தெரியல, கண்டுபிடிக்கும். வனாந்தரம் கூட சொல்றாரு. வேற லீபனோன் தேசம் சொல்றாரு, லீபனோன்ல ஸ்டாப் பண்ணு சொல்றாரு. வேற சிவந்த சமுத்திரம், ரெட் சி, சிவந்த சமுத்திரம் சொல்றாரு. பாத்தீங்களா, இதெல்லாம் இஸ்ரேல் சுத்திதான் இருக்கும். சோ இதெல்லாம் போயிட்டு அங்கங்க நம்ம பார்த்தோம்னா சிம்பிளா போலாம். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, தேவன் கிருபையில அவருடைய ஆவியில சிம்பிளா பார்த்தா போதும், அருமையா புரிஞ்சு. ஒன்னும் பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் பாயிண்ட்ஸ் அவர் சொல்றார். நான் உங்களுக்கு என்ன தேசம் கொடுத்திருக்கேன்னா, ஐப்ராத், லெபனான், வனாந்தரம், எகிப்தினுடைய நதி, அப்புறம் சிவந்த சமுத்திரம், அப்புறம் வேற ஏதாவது ஞாபகம், பிலிஸ்தர்களுடைய
சமுத்திரம்,
பிலிஸ்தர்களுடைய சமுத்திரம். அப்போ பாருங்க அந்தந்த பேர் இதெல்லாம் மைண்ட்ல நாம கொண்டு போய் உள்ள வைக்கணும். அப்போ இந்த பகுதிகள் எல்லாம் சொல்ற. இப்போ இந்த 5 பகுதிகள்ல நாம முதல் 2 மாத்திரம் தான் பார்க்க போறோம். ஏனென்றால் இந்த 2 தான் கம்ப்ளீட் பார்டரை அழகா சொல்றோம். முழு எல்லைய ரொம்ப அழகா எளிமையா முழுமையா சொல்லக்கூடிய பகுதிகள் முதல் இரண்டு வசன பகுதிகள், ஆதியாகமம் அப்புறம் உபாகமம் ஒண்ணு. இப்போ ஆதியாகமம் நாம முதல்ல எடுக்கலாம். ஆதியாகமம் எடுங்க.
அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கர்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் வெப்பாயினியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார்.
ஆம், சோ இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுக்கிறேன். இந்த தேசம் எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள தேசம். ரொம்ப சுலபமா சொல்றேன். இஸ்ரேல் எல்லை குறிக்கும் பொழுது அவர் பயன்படுத்துறது என்னன்னா ரெண்டு முக்கியமான என்ன சொல்லலாம், ஜியோகிராபிக்கல் பாயிண்ட்ஸ். தமிழ்ல எப்படி சொல்லலாங்க, பூகோள புள்ளிகள். அப்படி வச்சுக்கோங்க மைண்ட்ல. அப்படின்னா புவியியல் சம்பந்தப்பட்ட சில மார்க்ஸ், லேண்ட் மார்க்ஸ் சொல்றோம். எங்க இருந்து எங்க இஸ்ரேல் தேசம் எங்க இருந்து எங்க நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, எங்க இருந்துனா ஐப்ராத் என்னும் பெரிய நதி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கடைசிக்கு போனீங்கன்னா எகிப்தின் நதி மட்டும் உங்களுக்கு தான் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் சோ பூகோள அடிப்படையில குறிப்பிடுறா, ஜியோகிராபிக்கல் பாயிண்ட்ஸ் அங்க சொல்லிடுறான். இப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வசனத்துல இன்னொரு மெத்தட்ல கூட சொல்ற, நான் உங்களுக்கு கொடுக்கற அந்த பூமி உண்மையிலேயே இந்த ஜனங்கள் இருக்கிற பூமி அப்படின்னு அந்த நாட்கள்ல அந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருந்த சில ஜனங்கள் பேர் சொல்றார். அவங்க பேர் சொல்லும் பொழுது கெனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிசியர், ரெப்பாயிமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் என்ற ஜனங்கள் இப்போ எங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த பகுதியெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ இஸ்ரேலுடைய பார்டர் இருக்குது வசனத்துல எல்லை. ஆனா அதே கூட தேவன் பாருங்க எப்பயுமே ரொம்ப கிருபை தான் தேவன். அவருடைய சில ஆழமான விஷயங்கள் கொடுக்கும் பொழுது அது நமக்கு நல்ல புரியும் மைண்டில் தான் கொடுப்பார். எப்படி செகண்ட் கம்மிங்க்கு ஒரு ப்ரூஃப் இல்ல, ரெண்டு ப்ரூஃப் இல்ல, எவ்வளோ ப்ரூஃப் நம்ம கொடுக்கறாரு. ஏன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் டாபிக், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல நம்புறது இரண்டாம் மருகு. சோ அதுக்கு ஒரு காலக்கணக்கு மாத்திரம், எத்தனையோ காலக்கணக்கு அது பாருங்க. இப்ப இஸ்ரேலுடைய பாட சொல்லும் போது நீங்க ஐப்ராத்ல இருந்து எகிப்தினுடைய நதி வரைக்கும் நீங்க குறிச்சுக்கலாம். இன்னும் நல்லா உங்களுக்கு புரியணும்னா கெனீசியர், கேனியர், பூசியர், கிர்காசியர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஏரியா, அந்த ஏரியா தான் வச்சுக்கோம். சோ இப்ப இந்த ரெண்டு இதும் போய் நாம கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம், நம்ம இஸ்ரேலுடைய பாடல் அங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு முதல்ல, இப்ப நம்ம அந்த பூகோள அடிப்படையில் அவர் சொல்லிருக்கிறாரு இல்லைங்களா, ரெண்டு இடம் சொல்லிருக்கிறார். என்ன சொல்லிருக்கிறாரு, இஸ்ரேல் நான் கொடுக்கற பூமி எங்க நேர வரைக்கும் இருக்கும், மன்னிக்கணும் ஐப்ராத் நதி எதுவும் பெரிய நதி துவங்கிட்டு இப்ப மேப்ல நம்ம ஐப்ராத் நதி எங்க இருக்குது, எகிப்து நதி எங்க இருக்கு கண்டுபிடிச்சா அவங்களுடைய எல்லை வந்துட்டு அங்க அருமையா முடியும். அப்போ இது எங்க இருக்குது, ஐப்ராத் நதி அப்புறம் எகிப்தினுடைய நதி. சோ த ரிவர் ஆஃப் யூப்ரட்டீஸ், ரிவர் ஆஃப் இஜிப்ட், ரெண்டு தான் முக்கியமான பாயிண்ட். சோ அப்போ இந்த சார்ட் ஹேண்டல் கையில இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற படம் நீங்க பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப உதவும். அந்த கீழே இருக்கிற பாயிண்ட் அந்த பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது மத்திய கிழக்கு பகுதியினுடைய சின்ன மேப் தான். இந்த மேப்ல நாம உங்களுக்கு பார்ப்போம் இந்த பகுதி. ஆக்சுவலா நிறைய நதி இருக்குது, இது ஐப்ராத் நதினா கூடவே என்ன நதியெல்லாம் இருக்கணும் நினைவு போயிருந்தீங்களா. ஐப்ராத் நதியே எங்க இருந்து தான் வருது, ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இல்லைங்களா, அந்த நான்கு ஆறுகள் இருக்கு இல்லைங்களா. இது நான் ஐப்ராத் மாதிரி நமக்கு வேணும்னாலும் மீதி எல்லாம் அடிச்சுட்டோம், எரேஸ் பண்ணிட்டோம். ஐப்ராத் மாதிரி நினைவு இருக்கும்ட்டு, ஆனா இங்க இருந்து தான் பைசோல், இங்க இருந்து தான் ஈகோ, ஹெதக்கல் போல். அப்போ எதே எங்க இருக்கும், ஏன்னா நான்கு இருக்கும், நான்கு ஆறுகள் எங்க இருந்து தான் கிளம்பு. அப்ப ஏதேன் ஐடென்டிஃபை பண்ணலாம் நீங்க அடையாளம் பண்ணலாம். ஆனா உறுதியா சொல்ல வேண்டாம், இங்க ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம், ஏதே கொஸ்டின் மார்க் அப்படிதான் மேப்ல போட்டோம். சோ சம்மார் இங்கதான், இங்கதான் அது இருந்தது ஏதே. சோ அப்போ ஐப்ராத் இங்க இருந்து கிளம்பு. சோ இதுதான் ஐப்ராத் பாருங்க.
அப்படியே வந்துட்டு 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 போகுது. வந்து ஒரு வலை பெரிய டேர்ன் மைண்ட்ல மைண்ட் அந்த டேர்ன் எடுத்துட்டாலே ரொம்ப போகுது ஐப்ராத். சோ இந்த ஐப்ராத் பத்தி சொல்லும் போது ஐப்ராத் என்னும் பெரிய நதி துவங்கி உங்களுக்கான தேசம் நான் அங்க கொடுக்கிறேன். இதுதான் ரிவர் யூப்ரட்டீஸ் ஐப்ராத் நதி. இங்கிலீஷ்ல ஃபெர்டைல் கிரசன்ட், ரொம்ப செழுமையான ஒரு பகுதி இந்த நாள் வரைக்கும் இந்த ஐப்ராத் போகிற இடம் எல்லாம். சோ இந்த ஐப்ராத் நதி துவங்கி நான் உங்களுக்கு எதுவரைக்கும் கொடுக்கிறேன், எகிப்தினுடைய நதி. சோ எகிப்தின் நதி கிட்டத்தட்ட எங்க இருக்கணும், எகிப்து பக்கத்துல தான். எகிப்தினுடைய நதி. இப்போ அந்த நதி வந்து பார்க்கும் போது முற்றிலும் வற்றி போச்சு, பட் அது ஓடின பாதைகள் மாத்திரமே இன்னும் மீதி இருக்கு. ஆனா கண்டிப்பா அந்த எகிப்தினுடைய நதி சொல்லும் பொழுது இந்த நதியாக தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா வசனங்களோடு நிறைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வேற எந்த நதியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ எகிப்து நதி சொல்லும் பொழுது ஜஸ்ட் இஸ்ரேலுக்கு கீழே, ஜஸ்ட் எகிப்துக்கு கொஞ்சம் மேல இருக்கிற இந்த நதி தான் எகிப்தினுடைய நதி. சோ இப்போ தேவன் சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் உங்களுக்கு தேசம் கொடுக்கறேன், ஆனா அந்த தேசம் ஐப்ராத் நதி துவங்கி எகிப்து நதி வரை. எப்படி புரிஞ்சுக்கிறது, எகிப்து நதி இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து இவ்வளவு நினைச்சுக்கலாம் இல்லைங்களா, இங்க இருந்து இந்த நதி வரைக்கும் நினைச்சுக்கலாம், ஒரு ட்ரையாங்கிளே போடலாம், பெரிய பிரச்சனையா இருக்கும். இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தாங்க எல்லா நாடுகளோட ஏற்கனவே பிரச்சனை சொல்ல முடியாது. ஆனா அந்த ஐப்ராத்ல ஏதோ ஒரு பாகம் குறிப்பிடுவாங்க. சோ மேப் நம்ம எப்ப பார்த்தாலும் அந்த திசைகள் மைண்ட்ல வைங்க. மேல என்ன திசை, இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், வடக்கு, கிழக்கு, மேற்கு. ஐப்ராத் நதி ஒரு எல்லையா இருக்கும், எந்த பகுதி எந்த திசையில எல்லையா இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா நான் என்ன சொல்ல முடியாதுன்னா கிழக்கு பகுதி. இது எங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, இஸ்ரேலுக்கு கிழக்குல ஸ்டார்ட் ஆகுது. சோ கிழக்குல வந்து இது எல்லையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒருவேளை எல்லையா இருந்துச்சுன்னா ஆபிரகாம் எங்கிருந்து தான் கிளம்புனார், இங்கிருந்து தான் கிளம்புனார். அப்ப அவர் ஏற்கனவே எங்கதான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பார், வாக்குத்த பூமியிலே தான் சொல்றது. புரியுதுங்களா, புரியுதுங்களா? ஒருவேளை ஐப்ராத் நதிய கிழக்கினுடைய எல்லையா எடுத்தீங்கன்னு வைங்க, அது வாய்ப்பே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஊர் தேசத்துல இருக்கிறார். சோ அப்ப கிழக்கு கிழக்கு திசையில ஐப்ராத் எல்லை நினைச்சீங்கன்னா அவரு ஏற்கனவே எங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்புறம் எதுக்கு கிளம்பி போ, ஆரான் போ, அங்க அப்பா மறைச்சிடுவார், மறுபடியும் காணான்குள்ள சொல்லணும் சொல்லுங்க. அப்போ இந்த கிழக்கு எல்லையா ஐப்ராத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐப்ராத் வந்து ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன், ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ண வேணாம், அது வடக்கு திசையினுடைய எல்லையா சொல்றார். சோ ஐப்ராத்தும் எகிப்தின் நதிக்கும் தான் அந்த சின்ன சார்ட் நமக்கு உள்ள. சோ இப்போ நாம பார்க்கலாம் பெரிய சார்ட். சோ பார்க்க ஐப்ராத் இங்க வருது இல்லைங்களா, இங்க இருந்து நம்ம அதை மேப் போடுறோம். ஐப்ராத் சன்னார் ஸ்டார்ட் ஆகுது, அடே பெரிசா இருந்துச்சுன்னா இங்க ஸ்டார்ட் ஆகும், அடே ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஐப்ராத் வந்து ஒரு டேர்ன் எடுக்குது பாருங்க, அப்படி எட்டு அடி மாதிரி மேல போகுது பாருங்க, அந்த டேர்ன் வருது பாருங்க. இதுதான் நாங்க என்ன சொல்லலாம்னா அதனுடைய இஸ்ரேலுடைய வடக்குல அதுக்கு இருக்கிற எல்லை ஐப்ராத் நதி. இது எப்படி நாம ஜஸ்ட் போடுறோம், சும்மா எல்லாம் போடல, வசனம் எல்லாம் நிறைய இருக்கு பாக்கணும். சோ அப்போ இந்த ஐப்ராத் நதியினுடைய இந்த பகுதி தான் இஸ்ரேலுக்கு வந்துட்டு அங்க எல்லையாக அந்த தேவன் குறிப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அங்க இது ஐப்ராத் நதி உங்களுக்கு வடக்கு எல்லையா இருக்கும், நெக்ஸ்ட் எங்க போனோம், எகிப்தினுடைய நதி வரைக்கும் உங்களுக்கும். சோ இது வடக்குனா எகிப்து எங்க இருக்குது, தெற்கு. சோ அப்ப வடக்கு தெற்குனுடைய எல்லை தான் இங்க சொல்றோம், பட் அந்த அந்த இடத்துக்குள்ள முழு பூமி அடைங்க. வடக்குல ஐப்ராத் நதி துவங்கிக்கோங்க, ஆனா வடக்கு நாங்க சொல்லல, நாம தான் கண்டுபிடிக்கணும். சோ ஏன்னா வடக்கா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா, ஏன்னா எப்படி சொல்லலாம், வடக்கா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, எப்படி சொல்லலாம், கிழக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சொல்லிடுறோம். ஏன்னா அங்கிருந்து ஏற்கனவே யார் வந்தா, ஆபிரகாம் வந்தார். நெக்ஸ்ட் மேற்கு வாய்ப்பு இல்லையா, மேற்கு என்னவே இல்ல, ஐப்ராஸ் நதியே இல்ல, கொஞ்சம் புரிய வைக்கிற வேற ஒண்ணு இல்ல. அப்புறம் இந்த பக்கம் தெற்குலி கூட ஐப்ராஸே இல்ல. அப்ப எங்கதான் இருக்குது இது? இஸ்ரேலுக்கு வடக்கு பகுதியில் வரும்போது அந்த வாய்ப்பு வடக்கு முறை இருக்கு. சோ வடக்குல ஐப்ராஸ் நதி துவங்கி நீங்க தெற்கு போனீங்கன்னா உங்களுக்கு எகிப்து முடிய நதி வரைக்கும் உங்களுக்கு எல்லையாய் இருக்க கடவுள். சோ ஒரு சிம்பிளா சொன்னா ரெண்டு நதிகளுக்கு இடையில அவங்களுடைய தேசம் தேவன் குறிப்பிட்டார். ஐப்ராத்தின் பெரிய நதி துவங்கிட்டு வடக்கு பகுதியில அப்படியே தெற்கு நோக்கி நேரம் போனீங்கன்னா அங்க இருக்க உங்களுக்கு எகிப்தினுடைய நதி, அந்த நதி மட்டும் இருக்கிற தேசம் உங்களுக்கு எல்லையாய் இருக்க கடவுள். சோ சிம்பிளா பார்த்தனா வடக்குல ஐப்ராத்து தெற்குல எகிப்தினுடைய நதி வந்து உங்களுக்கு எல்லையாக இருக்க கடவுள். சோ இந்த வசனத்துல நாம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான் அங்க சொல்ல முடியும். சோ இப்போ வேற சில இடங்கள் கூட நாம பார்க்கலாம். எடுங்க நீங்க உபாகமம் 1:7 வாசிங்க.
நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியின் மலைநாட்டுக்கு
பாருங்க. இது ரெண்டாவது வசன பகுதி. இது ரொம்ப டீடைலா சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப டீடைலா சொல்றாங்க.
அதற்கு அடுத்த எல்லா சமனான
நீங்க நீங்க கிளம்பி எங்க போனோம் பாருங்க. எமோரியனுடைய மலை நாடு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு இங்க இருக்கிற பகுதி, இதுதான் எமோரியனுடைய மலைநாடு. போன வர சண்டே கிளாஸ்ல நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அவங்க கானானுக்கு போகும்போது முதல் யுத்தம் பண்ணாங்க, அர்னோன் நதியா கிராஸ் பண்ணி. சோ அந்த பக்கம் தான் எமோரியனுடைய மலைநாடு. அங்க இருந்து அங்கதான் இருக்கிறீங்க, அங்கிருந்து நீங்க கிளம்பிங்க உங்களுக்கான தேசம் நான் சொல்றேன். எமோரியர் மலைநாடு துவங்கி அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் சொல்லும்போது எமோரியனுடைய பகுதி நெக்ஸ்ட் இந்த ஜோர்டான் நதியில் இருக்கிற மற்ற பகுதிகள் எல்லாம் சேரும், இந்த பகுதி எல்லாம் சேரும். அது எமோரியரின் மலைநாடு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா சமனான வெளிகளும் போய் நெக்ஸ்ட்
குன்றுகளிலும்
குன்றுகளிலும். சோ அந்த குன்று சொல்லும் பொழுது அப்படியே வளைஞ்சிட்டு இங்க வந்துடுறாரு. இது யூதயா பகுதி, யூதயா முழுக்க குன்று பகுதி. சோ எமோரியர் இடம் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படியே அந்த சமனான வழிகள் எல்லாம் உங்களுக்குதான். அப்படியே வந்தீங்கன்னா அந்த யூதயா குன்றுகள் கூட உங்களுக்கு தான். நெக்ஸ்ட்
பள்ளத்தாக்கு.
அப்போ பாருங்க அந்த யூதயாக்கும் இந்த மத்திய தரை கடலுக்கும் இடையில இருக்கிற அந்த பகுதிகள் முழுக்க முழுக்க பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குகளும் உங்களுக்கு தான். நெக்ஸ்ட்
தென் திசையிலும்.
தென் திசை சொல்லும் போது இது மாத்திரம் இல்ல, தென் திசைங்க இருக்குது பாருங்க, அப்படியே கொஞ்சம் கீழே போங்க அந்த பகுதிகள் கூட உங்களுக்கு தான். நெக்ஸ்ட்
கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கு.
கடலோரத்துல மத்திய தரைக்கு ஓரத்துல இருக்கிற கானானியர்கள், கானானியர் இங்கதான் இருந்தாங்க. அந்த ஷாரோன் பள்ளத்தாக்கு இதுதான் கானானியர். இந்த கானானியர் பள்ளத்தாக்கு ஷாரோன் பள்ளத்தாக்கு எல்லாமே உங்களுக்கு தான். அப்புறம்
லீபனோனுக்கும்.
லீபனோன் எங்க இருக்குது கொஞ்சம் அப்படியே மேல போனீங்கன்னா லீபனோனோ, அதுவும் உங்களுக்கு தான். அப்புறம்
ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி
பாத்தீங்களா, இங்க இருந்து எங்க கூட்டுறாரு, எங்க போசல்றாரு, அப்படியே போயிருங்க மேல. இங்க வந்துட்டாங்க இல்லீங்களா, இங்க வந்துட்டு ஐப்ராத் நதியில எங்க போறீங்க நீங்க பாத்தீங்களா, மேலதான் போன இயற்கையா மேலதான் போனோம், இங்க போறீங்க. ஏன்னா ஐப்ராத் எங்க ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே போய் சொன்னாரு எங்க ஸ்டார்ட் ஆகுது இல்லீங்களா, இங்க சொல்லிட்டாரு நீங்க எமோரியா யாரோ ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே சமநாதி வெளிகள்லாம் உங்களுக்கு தான். சுத்துங்க வந்தீங்கன்னா இங்க யூதயாவுடைய மலைப்பகுதி கூட உங்களுக்கு தான். நெக்ஸ்ட் பள்ளத்தாக்கு கடலுக்கும் யூதயா பகுதி கடையில பள்ளத்தாக்கு எல்லாம் உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் தென் திசை போய்க்கும் இந்த அந்த அவங்க முதல்ல முதல்ல வந்தாங்களே காதேஷ் தர்ணையான ஏரியா எல்லாம் உங்களுக்கு தான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேல போனீங்கன்னா காணானி இருக்கிறாங்க, அந்த சவரன் பள்ளத்தாக்கு அதுதான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னும் கூட மேல போங்க, மேல லெபனான் பகுதி இருக்கு, லெபனான் உங்களுக்கு, லெபனான் உங்களுக்கு, லெபனான் போயிட்டீங்களா, லெபனான் போயிட்டீங்களா, நெக்ஸ்ட் வேற எங்கேயும் போகாதீங்க, லெபனான் இருந்து எங்க போயிருங்க நீங்க, ஐப்ராத் வரைக்கும் போயிருங்க. லெபனான்ல இருந்த ஐப்ராத் எங்கதான் பார்க்கணும், ஸ்ட்ரைட். அப்போ அந்த வடக்கியல ஐப்ராத் நம்ம எப்படி இந்த இது போடுறோமா, இதுதான் லெபனான்ல இருந்துட்டு அப்படியே நீங்க போனீங்கன்னா ஐப்ராத். சோ அப்போ இந்த பகுதியெல்லாம் அவர் அழகாக அங்க சொல்லிடுறாங்க, நான் உங்களுக்கு கொடுக்கற தேசம் இதுதான். இந்த ரெண்டாவது வருஷத்து பகுதி நான் ரொம்ப டீப்பா போறேன், நாம விளக்கிடுறேன். அதே போல சமநான வெளி
நெக்ஸ்ட் குன்றுங்கிறது யூதயாவுடைய குன்றுகள். பள்ளத்தாக்கும் போது யூதயா குன்றுகளுக்கும் கடலுக்கும் இடையில் இருக்கிற பள்ளத்தாக்கு. தென் திசை நெகேவ், இதுதான் நெகேவ். தென் திசை இங்கிலீஷ்ல வந்து நெகேவ், இதுதான் தெற்குல இருக்கிற நெகேவ் ஏரியா தென் திசை. நெக்ஸ்ட் கானானியர், கண்டிப்பா கானானியர் இந்த பகுதி தான். ஷாரோன் வேலி, லெபனான் கண்டிப்பா மேல தான். லெபனான் இருந்து ஐப்ராத் நிச்சயமா மேல தான். இது வசனங்கள் காண்பிச்சு ப்ரூவ் பண்ணுங்க அவசியம் இல்லை. ஆனா இந்த வசன பகுதி ரொம்ப அழகாக சொல்றாரு, அவங்களுக்கு இந்த கடல் துவங்கி அதை சுத்தி இருக்கிற ஏரியா அழகாக சொல்லிடுறாங்க. இந்த பகுதி தான் நான் உங்களுக்கு அங்க போட்டிருக்கிற பகுதி. இது இரண்டாவது வசனம். இப்ப மூணாவது வசனம் வாசிங்க, அதாவது யாத்ராகமம் 23:31.
சிவந்த சமுத்திரம் தொடங்கி வெளிசிலே சமுத்திரம் வரைக்கும்
பாருங்க. அப்புறம் படிங்க,
வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும்.
இது இது நம்மளே இப்ப கண்டுபிடிக்கல. இப்ப நமக்கு கிட்டத்தட்ட மேப் செட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இஸ்ரேலுடைய ஒரிஜினல் பார்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டு வசன பகுதியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுங்களா இல்ல கஷ்டமா இருக்கு? இல்ல மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இல்ல ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறா அதுல புரிஞ்சுக்கிறது? நீங்க அந்த முதல் ரெண்டு வசன பகுதிகள் ரொம்ப தெளிவு, ரொம்ப டைரக்ட், ரொம்ப கம்ப்ளீட். அதுலயே நமக்கு புரிஞ்சுக்கலாம். மீதி இருக்கிற மூணு எக்ஸ்ட்ரா, அது ரொம்ப கம்ப்ளீட்டா இல்ல, ஆனா அந்த எல்லையினுடைய சில பகுதிகளை அருமையா காண்பிக்கும். சோ அப்போ முதல் ரெண்டு பகுதி நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். சோ வடக்கில் ஐப்ராத் துவங்கிட்டு தெற்குல எகிப்தி நதி வரைக்கும் அடுத்த வசன பகுதி போகும்போது ரொம்ப அருமை. மோரிய இடத்துல ஸ்டார்ட் பண்ணும் சமனான வெளிகள் ஒன்று பகுதி உங்கள் தென் பகுதி உங்களுக்கு, அப்புறம் பள்ளத்தாக்கு உங்களுக்கு, ஆனானியர் இடம் உங்களுக்கு, லெபனான் உங்களுக்கு, லெபனான் டு ஐப்ராத் உங்களுக்கு, இந்த ஏரியா தான் நான் உங்களுக்கு புரிஞ்சாச்சு. சோ இந்த பகுதி இப்போ இந்த மஞ்சள் ஷேடு லைட் மஞ்சள் ஷேடு நம்ம போக்கஸ்க்கு வரப்போம். தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தம் பண்ணின பூமியினுடைய உண்மையான இலை இதுதான். இப்போ இஸ்ரவேல் கிட்ட இருக்கிறது இது இருக்கு. சரி, இப்ப இந்த உண்மையான இலை இன்னும் கூட நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னும் மூணு வருஷங்கள் இருக்கு, படிங்க நீங்க. யாத்ராகமம் 23:31.
சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையா இருக்கும்படி செய்வார்.
இப்போ ரெண்டு பகுதியினுடைய பார்டர் அங்க சொல்ற உங்களுக்கு எல்லை எது எது இருக்கணும்னா, சிவந்த சமுத்திரம் தொடங்கி
பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும்.
நீங்களே சொல்லுங்க, சிவந்த சமுத்திரம், சிவந்த சமுத்திரம் எங்க இருக்கு? சிவந்த சமுத்திரம் இல்லைங்களா, அவங்க கடந்து கூட வந்தாங்களே, எப்படித்தான் கடந்து வராங்க அவங்க சீனாயமலை. சோ சிவந்த சமுத்திரம், சிவந்த சமுத்திரம் இப்ப நம்ம எங்க எடுக்கிறது? இங்க எடுக்கிறதா இங்க எடுக்கலாம் பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் விஷயம் இருக்கு, ஏன்னா அது மற்ற வசனமோட ஒப்பிடும் போது இங்கிருந்து எடுக்க முடியாது. இதுவும் சிவந்த சமுத்திரம் தான் சேருது. அப்போ சிவந்த சமுத்திரம் தொடங்கி எது வரைக்கும் இருக்கட்டும்? பெலிஸ்தரினுடைய சமுத்திரம். பெலிஸ்தர் எங்க இருக்கிறாங்க? போன கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் நினைவு பண்ணுங்க. சிம்சன் எங்க கொண்டு போய் வச்சாங்க? கடல் வரைக்கும் உங்களுக்கு எல்லை தென் பகுதி எல்லையா இருக்கட்டும். சோ இதுதான் இந்த எல்லை பகுதி. சோ சிவந்த சமுத்திரம் தொடங்கிட்டு பிலிஸ்தீன்ஸ் இருக்கிற ஏரியா வரைக்கும் உங்களுடைய சதர்ன் பார்டர், தெற்பகுதியினுடைய பார்டர். நெக்ஸ்ட் சொல்றாரு, இப்ப வாசிங்க, வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும். ஏற்கனவே பார்டர்ல எந்த நதி வருது? ஒரு நதி. எத்தனை நதி வந்தாச்சு? இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. வனாந்தரம் தொடங்கி எங்க போனோம்? நதி வரைக்கும் போனோம். எந்த வனாந்தரம்? எந்த நதி? சோ எல்லை சொல்லும் போது எவ்வளவு நதி வரைக்கும் சொல்லியிருக்கிறார்? ஐப்ராத் சொல்லியிருக்கிறார், எகிப்து. எகிப்து ஏற்கனவே எங்க இருக்கு? சதர் பார்டர் இல்லீங்களா, தென் பகுதி பார்டர். ஆனா அதுதான் ஏற்கனவே என்ன சொல்றாரு, சிவந்த சமுத்திரத்தோ பிலிஸ்தீன்ஸ்னுடைய கடல் வரைக்கும் சார். இப்போ சொல்லப்பட்டிருக்கிற நதி எதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்த புரிதுங்க நான் சொல்றது, தென் பகுதி எல்லையத்தான் வேற மாதிரி சொல்லிட்டார். சிவந்த சமுத்திரம் டு பிலிஸ்தீன்ஸ்னுடைய ஏரியா வரைக்கும். அப்புறம் அதே பார்டர் சொல்றதுக்காக அந்த இடம் பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டாரு. அந்த எகிப்து நதி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சிவந்த சமுத்திரம் தொங்கி பெலிஸ்தருடைய கடல் வரைக்கும் தென் பார்டர் சொல்லிட்டா, நெக்ஸ்ட் சொல்லப்படுற பார்டர் எதுவாக இருக்கணும்? தெற்குக்கு நேரம் இருக்குது மேல வடக்கு தான் சொல்ல சொல்லுவாரு. வடக்குல உங்க பார்டர் எங்க எங்க வனாந்திரம் துவங்கி என்ன இருக்கு வனாந்திரம் சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த லீபனான் அதுக்கு மேல இருக்கிற இந்த வனாந்திர பகுதிகள் நெக்ஸ்ட் இந்த ஐபிராட் நதி
கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் சொல்லப்பட்டிருக்கிற பார்டர் வந்துட்டு இது தான் இருந்துட்டு. சரி நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் வாசிங்க.
இல்ல
உபாகமம் 11:24 அதே வார்த்தை இப்ப பாருங்க இப்ப சொல்லும் போது இப்போ எல்லாம் எப்படி சொல்றாரு வனாந்திரத்தையும் லீபனோனையும் தொடங்கி அப்புறம் ஐப்ராத்தும் தொடங்கி நார்தன் பார்க்க சொல்றாரு
வித்தியாசமான முறைகள்ல ஒரே ஏரியாவ அவர் சொல்றார் பட் கிளியர். சோ அந்த பார்டர் வரும்பொழுது ஐப்ராத் வரணும், எகிப்து நதி வரணும், சிவந்த சமுத்திரம் வரணும், மத்திய தரைக்கடல் வரணும், லெபனான் வரணும், வனாந்தரம் வரணும். அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு அடையாளம் பயன்படுத்துறாங்க. ஆனா சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடம் என்னவோ இந்த பகுதி தான்.
நெக்ஸ்ட் இருக்கிற வசன பகுதி உங்களுக்கு அது ஹோம் ஒர்க்கா இருக்கட்டும், நீங்க அதை ட்ரை பண்ணுங்க வீட்டுல. ஏன்னா நம்ம 34:3 இருந்து பண்ணுங்க, ரொம்ப தெளிவா இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் ஆனா அதை நீங்க அங்க பாருங்க. சோ அப்போ இது தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பூமியினுடைய உண்மையான எல்லை, அந்த உண்மையான எல்லை இந்த 4+1 5 வசனங்கள்ல ரொம்ப அருமையா தேவன் அங்க கொடுத்திருக்காரு. ஆனா இது வந்து என்ன பாணியில கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த பூகோள அமைப்பை வச்சு சொல்லிட்டார். ஐப்ராத்ஸ் நதி, எகிப்து நதி, பிலிஸ்தியருடைய கடல், சிவந்த கடல், சிவந்த சமுத்திரம், நெக்ஸ்ட் லிபனான், வனாந்தரம், நெக்ஸ்ட் யோர்தானுக்கு இந்த பக்கம் சில ஏரியாஸ் எல்லாமே அங்க சொல்லி அதன் மூலம் அந்த எகிப்து இஸ்ரேலருடைய உண்மையான வாக்குத்தத்த பூமியின் எல்லை வந்து தேவன் அங்க தெளிவுபடுத்துறார். சோ இப்ப ஆதியாகமம் 15 மறுபடியும் போனோம்னா இரண்டாவது முறையிலையும் அங்க சொல்றாரு. நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், வேற ஒண்ணும் இல்ல, சப்ஜெக்ட் அவ்வளவுதான் இன்னைக்கு முடிஞ்சு. சோ அப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா அங்க சொல்றாரு வசன வாசிங்க ஆதியாகமம் 15:18 வாசிங்க.
அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது.
சரி, சோ இது பூகோள அடிப்படையில சொல்லிட்டார், ஜியோகிராபிகல் பாயிண்ட்ஸ். எகிப்து நதி, ஐப்ராத் நதி டு எகிப்து நதி வரை. நெக்ஸ்ட் இது எப்படி நெக்ஸ்ட் வேற மாதிரி எப்படி சொல்றா இப்ப வந்துட்டு உங்களுக்கு எந்த பகுதியை கொடுக்குறேன்னா இந்த மாதிரி இந்த ஜனங்கள் நான் சொல்ற லிஸ்ட்ல இருக்கிற ஜனங்கள் இப்ப எங்க வசிச்சுட்டு இருக்காங்களோ அந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு. சோ இந்த ஜனங்களே எங்க வசிச்சாங்க நம்ம கண்டுபிடிச்சோம்னா அப்ப தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்த பூமி கூட நாம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப இந்த ஜனங்கள் யார் யார் சொல்றாரு, கேனியர், கெனிசியர், கட்மோனியர், ஏத்தியர், பெரிசியர், ரெப்பாயிமியர், எமோரியர், கனானியர், கிர்காசியர், எபூசியர். இங்க இன்னொருக்க சில இன்னொரு இடத்துல சொல்றார், யோசுவா 3:10 இன்னும் ஒரு 3 பேரை எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்றார். யோசுவா ஆதியாகமத்தில் இல்லாத ஒரு 3 ஜனங்கள் யோசுவா ரெக்கார்ட்ல இருக்கிறாங்க. வசனமா
ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரும் ஏத்தியரும்
கானானியர் அதாவது இஸ்ரேல் தேசம் அதை அவங்க கைப்பற்றுவதற்கு முன்னால யார் யாரெல்லாம் வசிச்சாங்கன்னு லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த ரெண்டு லிஸ்டும் நாம எடுத்து சேர்த்து வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 11 விதமான ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால் அங்க வாழ்ந்துட்டு இருந்தான். சோ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பகுதி தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றேன். சரிங்களா? இப்ப அவங்க வாழ்ந்துட்டு இருந்த பகுதிகளா சொல்லும் பொழுது அங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 11 பேர் சொல்றாங்க. நான் இப்ப அந்த 11 பேர் சொல்றேன் டோட்டலா. கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ரெபாயிமியர், ஏத்தியர், பெரிசியர், இமோரியர், கானானியர், கிர்காசியர், எபியூசியர், ஏவியர், இந்த 11 பேர் சொல்லுங்க. ஒன்னு அந்தந்த லேண்ட்மார்க் ஸ்ரீகட்சி எல்லை நாம் அருமையா அடையாளம் கண்டுடலாம். கண்டுபிடிச்சிட்டோம், புரிஞ்சிடுச்சு, மனசுல பதிஞ்சிருச்சு, போதும். பட் இன்னொரு மெத்தட் தேவன் கொடுத்திருக்கிறார், ட்ரை பண்ணுவோம். அதுல கூட நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கும். சோ கேனியர் யார், எங்க இருந்தாங்க கேனியர் இருந்த பகுதினால்? கேனியர் சகோதர சகோதரிகள அவங்க வந்து குலர்கள், இரும்பு பயன் இரும்பு வேலையை செய்தவங்க. இவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னா சீனாய் வனாந்திரத்தினுடைய வடக்கு பகுதியில். இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க, அப்பதான் மேப் உங்களுக்கு புரியும். சீனாய் வனாந்திரம் எங்க இருக்கு? சீனாய் மலை. அப்ப இதுதான் என்னவா இருக்கணும், சீனாய் வனாந்திரம். இப்ப சீனாய் வனாந்திரத்துல வடக்கு பகுதியில் இருந்தாங்கன்னு சொல்லும் போது நீங்க எங்க புரிஞ்சுக்கணும், மேல குச்சி இருந்தீங்களா வடக்குன்னா சீனாய் வனாந்திர பகுதியில மேல் பகுதி வடக்கு பகுதியில் கிட்டத்தட்ட இன்றைய ஏலாத் இந்த ஏலாத் பகுதியில தான் கேனியர் என்ற வகுப்பாறு இருந்தாங்க. சோ இங்கிருந்து அவங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, அதான் தேவன் சொல்றாரு. சோ கேனியர் இவங்க யார், கெனீசியர். கெனீசியர் வந்து நீங்க ஒரு தானே நீங்க மார்க் பண்ணணும்னா மார்க் பண்ணிக்கலாம். சோ கேனியர் அதாவது சீனாய் வனாந்திரத்தின் வடக்கு பகுதி, இன்றைய ஏலாத் பக்கம். ஏலாத் வந்து உங்களுக்கு மேப்ல இருக்குது. சோ கேனியர் இருந்த நெக்ஸ்ட் கெனீசியர் யார்னா, இவங்க வந்துட்டு வேட்டைக்காரர்கள். இவங்க எங்க இருந்தாங்கன்னா சேயீர் மலையினுடைய தெற்கு பகுதியில் இருந்தாங்க. சேயீர் மலை எங்க இருந்துச்சு முதல்ல? சேயீர் மலை சொன்னோம்னா பாருங்க, அது இந்த உப்பு கடல்நிலை எண்ட்ல சமையா இருந்துச்சு. கேனீர் அதாவது என்ன சொன்னோமோ சேயீர், சேயீர் மலை பகுதிங்க. அந்த மலைப்பகுதியுடைய கிழக்கு மேற்கு பகுதியில இருந்தாங்க இந்த யாரு, கெனீசியர். அப்போ இந்த பெட்ரான்னு ஒரு பட்டணம் இருக்கு, அந்த பட்டணம் பக்கத்துல. ஆக்சுவலா பெட்ரா வந்து இந்த டாட், இந்த டாட் இருக்கீங்க, இதுதான் பெட்ரா. சோ சேயீர் மலைப்பகுதி, அந்த மலையினுடைய தெற்கு பகுதியில இருந்தாங்க இந்த கேனியர், அந்த வேட்டைக்காரர்கள். சோ அப்ப இந்த ஏரியா கூட குறிப்பிடாரு. சோ பாருங்க, நல்லா சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கிற தேசம் எல்லாம் இந்த பகுதி ஸ்டார்ட், இந்த பகுதி வாங்க. அடுத்து சொல்லும் பொழுது கத்மோனியர். கத்மோனியர் உண்மையிலே எங்க இருந்தாங்க பர்டிகுலரா தெரியல நமக்கு ரெக்கார்டு. ஆனா அந்த கத்மோனியர் பேருக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா ஈஸ்டர்னர் அப்படின்னா கிழக்கத்தியர்கள். சோ கிழக்கு தேசம் திசை பகுதியில வாழ்ந்தவங்களாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதியில இருந்திருக்கிறாங்க. கிழக்குனா இந்த பக்கம் கிட்டத்தட்ட இந்த கோலன் குன்றுகள் பக்கத்துல இவங்க இருந்திருக்கும். யார், கத்மோனியர். சோ அப்போ கத்மோனியர் இந்த பகுதியில இருந்திருக்கிறாங்க, கத்மோனியர். சோ அப்போ நம்ம பார்த்துட்டோம், மறுபடியும் கவனிச்சீங்கன்னா மேப். சோ கெனியர், கெனீசியர், கத்மோனியர், நானாவது யார் அப்படின்னா ரெபாயிமியர். இங்கிலீஷ்ல ரெஃபாயிம்ஸ், ரெஃபாயிம்ஸ் ரொம்ப முக்கியமான கொஞ்சம் சில விஷயங்கள டவுட் ஆகும். ரெஃபாயிம்ஸ், ரெஃபாயிம் யார்னா இவங்க அர்த்தமே என்னன்னா ஜெயின்ஸ், ராட்சதர்கள், ரொம்ப பெரிய மனுஷன். கண்டிப்பா இவங்க போய் 12 பேர் வேறு பார்க்க போனாங்க இல்லைங்களா, இப்போ இவங்களை பார்த்துதான் பயந்துருக்கும். அந்த ராட்சதர்கள் இருக்கிறாங்க சொன்னாங்க இல்லைங்களா, உடனே நமக்கெல்லாம் என்ன டவுட், எப்படி ராட்சதர்கள் இங்க வந்தாங்க? ஏன்னா ராட்சதர்கள் எந்த உலகத்தோட அழிஞ்சாச்சு, முதலாம் உலகத்தோடயே அவங்க அழிஞ்சாச்சு. அவங்களுக்கு ஒருத்தரும் மீதியே இல்லையே. ஆனா வசனம் வந்து ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் இவர் கூட யார்த்தான், கோலியாத்து, அவருடைய அண்ணா தம்பி எல்லாம் கூட கிட்டத்தட்ட ராட்சதர்கள் தான், ஜெயின்ஸ். சோ ஜெயின்ஸ், விதவிதமான ஜெயின்ஸ் இருக்கிறாங்க பைபிள்ல. சோ ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சது நெஃப்லிம், இவங்க ரெஃபாயிம். நெஃப்லிம்னா அது தூதர்கள் மனுஷங்களுக்கு வந்த ஒரு வினோத சந்ததி. இவங்க யாருன்னா மனுஷ சந்ததி தான், பட் ரொம்ப டிஃபரெண்டான சைஸ்.
ராட்சசர்கள் போல இருந்தாங்க. சோ இவங்க எங்க இருந்திருக்காங்கன்னா பாஷான் பகுதியில, உங்களுக்கு சண்டே கிளாஸ் நினைவு இருந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல கிளாஸ் ஆகும். பாஷான் எங்க இருக்கு பாருங்க, இங்கதான் பாஷான் கூட கொஞ்சம் மேல அந்த கோலன் குன்று, கோலன் குன்றுகள் எந்த பகுதி தான் நம்ம படிச்சோம் போன கிளாஸ்க்கு முதல் கிளாஸ் இந்த பாஷான். சோ இந்த பகுதியில தான் அந்த ரெஃபாயிம் இருந்திருக்கிறாங்க. சோ இந்த பகுதி கூட அவங்களுக்கு குறிப்பிட்டா ரெஃபாயிம். நெக்ஸ்ட் நாம பார்த்தோம்னா ஏத்தியர். இவங்க ஏத்தியர் நம்ம பார்க்கும் பொழுது பைபிள்ல ரெண்டு ஏத்தியர் இருக்கிறாங்க. ஹிட்டைட்ஸ் இங்கிலீஷ்ல ரெண்டு ஹெட்டிட்ஸ். ஒரு ஏத்தியர் வந்து டர்க்கில இருந்தாங்க, இன்னொரு ஏத்தியர் வந்து லெபனான் பகுதியில் இருந்தாங்க. நமக்கு ஆதியாந்த சொல்லப்பட்டிருக்க ஏத்தியர் லெபனான் பகுதியில் இருக்கிறவங்க தான் குறிக்கணும், ஏன்னா இஸ்ரேல் பார்டர் பண்ற விதத்துல டர்க்கிக்கு போகவே இல்லை. சோ எந்த ஏத்தியர் குறிப்பிட்டிருக்கோம்னா பாருங்க, இப்போ இந்த லெபனானுக்கு மேல இருக்கிற இந்த பகுதி ஏத்தியர் தாக இருக்கணும். சோ ஏத்தியர் இங்க இருக்கிறாங்க அவங்க அர்னான் நதிக்கு கொஞ்சம் மேல இருந்தாங்க. இதுதான் அர்னான் நதி. சோ இதுக்கு மேல இருந்தவங்க தான் அந்த சொல்றோம் எமோரியர் இங்க இருந்தாங்க, எமோரியர். நெக்ஸ்ட் கானானியர், இப்பதான் சொன்னோம் கானானியர்னா இந்த பகுதி இருந்தாங்க கானானியர். சோ இவங்க எல்லாம் இருக்கிற பகுதி அங்க சொல்ற கிர்காசியர் நம்ம சொல்லும் பொழுது இவங்க ஜெரிகோ சிட்டி எடுத்துட்டீங்கன்னா சம்மார் இங்க இருந்துச்சு போன சண்டே கிளாஸ், ஜெரிகோல இருந்து இது ஆதாம் பட்டணம் இதுக்கு போற வழியில இருந்துச்சு. நம்ம பார்க்கிறோம் யார் அவங்க கிர்காசியர், கிர்காசியர் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எபூஷியர், இவங்க தான் யாருன்னா உண்மையிலேயே எருசலேமுக்கு சொந்தக்காரங்க. சோ எருசலேம் இங்க இருக்குது, எருசலேம்ல இருந்தவங்க தான் எபூஷியர் பத்தாவது இனம். கடைசியா ஏவியர், இவங்க கூட பக்கத்திலேயே அந்த மேற்குக்கரை பக்கத்திலேயே வெஸ்ட் பேங்க்லயே எருசலேம் பக்கத்திலே இருந்துட்டோம். சோ அப்போ என்ன நம்ம சொல்ல வரோம் பாருங்க, தேவன் அந்த தேசத்தினுடைய எல்லைகள் அந்த பூகோள முறையில அவர் சொல்லியிருந்தார். ஐபிராத் ஸ்டார்ட் பண்ணி எகிப்து நதி வரைக்கும், அல்லது இங்க எமோரியர் மலை துவங்கி சமவெளி எல்லாம் போய் குன்றுகள் வந்து பள்ளத்தாக்கு போய் தென் திசை வந்து மறுபடியும் கானானியர் தேசம் போய் லெபனான் போய் ஐபிராத் வரைக்கும் சொல்லியிருந்தார். இல்லாட்டி அது சிவந்த சமுத்திரம் துவங்கி பிலிஸ்தியருடைய கடல் மட்டும், அப்படி இல்லாட்டி அது மனாந்தம் துவங்கி பெரிய நதி மட்டும், அப்படி கூட அங்க சொல்லியிருந்தாங்க. அல்லது அது லெபனான் வனாந்திரம் ஐபிராத் துவங்கி பெரிய கடல் வரைக்கும் அப்படிங்கிறோம். அந்த புவியியல் பாயிண்ட்ஸ், ஜியோகிராபிக்கல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அது எல்லாம் தெளிவா சொல்லிட்டு அடிஷனலா என்ன சொன்னார்னா, நாம உங்களுக்கு கொடுக்கிற தேசம் இந்த 11 ஜனங்கள் இருக்கிற பகுதி. 11 ஜனங்கள் எங்க இருந்தாங்க இப்பதான் பார்த்தோம், கேனிசியர் கேனியர் கேனிசியர் அப்புறம் அப்படி ஒரு ஒருத்தரா பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ஏரியா தான் வருது கிட்டத்தட்ட அந்த முழுக்க ஏரியா வருது. ஆனா இந்த இதுல இந்த நார்தன் பார்ட் தென் பகுதி பத்தி வடக்கு பகுதி பத்தி அங்க சொல்லல, பட் வடக்கு பகுதி நமக்கு இந்த இடத்துல அங்க சொல்றோம். சோ அப்ப எப்படி பார்த்தாலும் இஸ்ரேலுடைய ஒரிஜினல் பார்டர் உண்மையான எல்லை சகோதரர் சொல்வதற்கு அங்க நமக்கு லைட் மஞ்சள்ல இருக்கிற அந்த பகுதிகள் தான் அங்க வருது. சோ இது வந்து தேவன் ஆபிரகாம் மூலம் அவருடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா பூமியின் உண்மையான எல்லை. ஆனா இது ஆபிரகாம் இருக்கும் பொழுது அவங்க சுதம் தரிக்கல, அதுக்கு பின்னாடி இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் சுதம் தரிக்கல. சோ சவுல் கிட்ட அந்த ராஜ்ய பாரம் வரும் பொழுது அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த முழு பகுதியும் இவங்க எப்பதான் கைப்பற்றினாங்கன்னா தாவீது, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜா ஆளுகை செய்யும் பொழுதுதான் உண்மையிலேயே தேவன் வாக்கு தத்தம் பண்ணின முழு பகுதி இஸ்ரேல் கிட்ட இருந்துச்சு. ஒன்லி எப்பனா சாலமோனுடைய நாட்கள். அதனால தான் நாம சொல்லிட்டோம் இந்த மஞ்சளும் அதுக்குள்ள இருக்கிற பச்சை பகுதி எல்லாம் சேர்த்து சாலமோனுடைய ராஜ்யத்துல தான் உச்ச கட்டம் போனாங்க. ஆனா இந்த வெறும் பச்சை எடுத்துட்டீங்கன்னா 1999 பின்னே இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேலுடைய
அப்போ சாலமோனுக்கு அப்புறம் நமக்கு நல்லா தெரியும், சாலமோனுடைய காலத்துல வாக்குத்தத்தம் பண்ணின பூமி முழுவதும் ஆக்கிரமிச்சாங்க, ராஜ்யம் ரொம்ப சிறப்பா போச்சு. உடனே அவருக்கு பின்னால் என்ன ராஜ்யம் இரண்டாக குறைஞ்சிச்சு. அப்போ வலிமையில குண்டுனாங்க, அப்புறம் ஆரம்பிச்சாங்க பெர்ஷியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியர்கள் அப்படியே ஒரு ஒருத்தரா படையெடுத்து படையெடுத்து அப்புறம் அந்த நிலம் என்ன ஆச்சு, சுருங்கிட்டே சுருங்கிட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட புதிய ஏற்பாடு காலத்துல கர்த்தரேசு பூமியில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த லெவல் தான் இருந்துச்சு. அதுவும் கூட கிபி எண்ட்ல வரும் 70ல ரோம படைகள் எல்லாம் வந்துட்டு முற்றிலுமே போய் ரோம படைகளுக்கு அப்புறம் சிலர் வந்தாங்க, அவங்க எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் நாம பார்க்க போறோம். அவங்க வந்துட்டு எல்லாருமே அங்க பங்கு போடுதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமா அவங்க மீண்டும் உருவாக ஆரம்பிச்சு 1878ல இருந்து 48 வரைக்கும் நிறைய மேட்டர் போச்சு. 1878ல மீண்டும் சேர்க்கப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுச்சு. ஏன்னா 78ல இரண்டத்தனையா தண்டனை முடிஞ்சு, சோ தேவர் வாய்ப்பு கொடுத்தார். நெக்ஸ்ட் 14ல புறஜாதிகள் காலம் முடிஞ்சு, பிரகாசமாச்சு. சோ 14ல இருந்து 48 வரைக்கும் நிறைய விஷயம் இஸ்ரேலுடைய விஷயத்துல நிறைய பேரு அந்த தேசத்தை பல நோக்கங்களுக்கு சுயநலத்துக்கு பங்கு போட்டாங்க.
சரி, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பங்கு போடலாம். ஆனா இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, தேசம் என்னுடையது, நான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன், நீங்க அந்த தேசத்துல பரதேசிகளும் அந்நியரும், யாருக்கும் அதை விற்காதீங்க. சோ தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்கள் இஸ்ரேலுக்கு அவர் கொடுத்த அந்த தேசத்தினுடைய உண்மையான எல்லை வசனங்கள போய் இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த பகுதி தான் உண்மையான எல்லை. இது பார்க்கும் பொழுது இனிமேல் நடக்க போறது நம்மளே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வசனங்கள் இருக்கட்டும் பின்னாடி, முதல்ல வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்த்த எல்லையே இனிமேல் என்ன என்ன இஸ்ரேல் விஷயத்துல நடக்கும். இப்போ இதுதான் வாக்குத்தத்தம் பண்ண பூமி, ஆனா இப்ப இருக்கிறது எல்லாம் என்ன பார்க்கணும், அதாவது எசேக்கியேல் 37:12-14 வாசிங்க. எசேக்கியேல் 37.
ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன்.
முதல்ல அவர் சொல்றார், இது 37 எசேக்கியேல், நம்ம பேசிக் கிளாஸ்ல பார்த்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு தீர்க்க தரிசனம், உலர்ந்த எலும்புகள், சிதறி போன இஸ்ரேலர், நம்பிக்கை அற்ற நிலைமையில இஸ்ரேல இல்ல, மற்ற எல்லா இடங்களுக்கும் சிதறி போன இஸ்ரேலர்கள் பற்றி சொல்ல போது நான் உங்களை முதல்ல என்ன பண்ணுவோம்னா, எல்லா இடத்துலயும் இருந்து உங்களை இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். முதல்ல நான் என்ன பண்ணுவோம்னா, இவர்கள் எல்லாரையும் நான் கூட்டி கொண்டு வந்து இங்க வைப்பேன் தேசத்துல. அது நடந்துட்டு இருக்கு 1948ல இருந்துட்டு. அருமையா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சுதந்திரம் வாங்கும் போது கிட்டத்தட்ட சில லட்சங்கள் தான், பட் இந்த வருஷம் அவங்க 6 கோடி யூதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப யூதர்கள் அதிகமா இருக்கிற பகுதி முதல்ல இஸ்ரேல், போன வருஷம் வரைக்கும் இல்ல, போன வருஷம் வரைக்கும் யூதர்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்க, யூதர்களுடைய நாட்டில் இல்ல, அமெரிக்கா இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், எல்லா இஸ்ரேல் எல்லா யூதர்களும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இப்ப இஸ்ரேல்ல 6 கோடி யூதர்கள் இருக்காங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு இருக்கு, பட் நிறைவேறி தீரல. சோ இப்போ ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் எல்லா ஜனங்களையும் நான் கூட்டிட்டு வருவேன் உங்கள் தேசத்துக்கு. நெக்ஸ்ட் பார்ட் வாசிங்க, 14 சொல்றாரு வாசிங்க,
என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில்.
இப்போ பாருங்க, அது இன்னொரு பார்ட், நான் முதல்ல உங்களை எல்லாரும் இருந்தும் இஸ்ரேலுக்கு கூட்டிட்டு வருவேன், அப்போ உங்களை நான் வைத்தேன் கொஞ்சம் இடத்துல உங்களுடைய தேசத்துல இல்ல, அப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறது. அப்படி நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னா, நெக்ஸ்ட் பார்ட்டு, உங்கள் தேசத்துல நாங்க இப்ப இந்த உங்கள் தேசம் சொல்லுங்க, பச்சையா மஞ்சளா கலர்ல கேட்கும், அவங்களுடைய தேசம் வந்து இது இந்த பார்க்கா இல்ல இந்த பார்க்கா. இப்போ தீர்க்க தரிசனத்துல என்ன நிறைவேறணும், ஜனங்கள் வந்துட்டே இருக்கிறாங்க, இன்னும் வரும், இன்னும் அமெரிக்கால 5 கோடி யூதர்கள் கண்டிப்பா வரணும் சீக்கிரத்துல,
அதுக்குதான் அங்க பொருளாதாரம் வீழ்ச்சி ஆயின் இருக்குது நம்ம தீர்க்க தரிசனத்தின் படி. சோ அப்போ ஜனங்கள் வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, நான் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ண அந்த தேசத்துல நான் உங்களை வைப்பேன். சும்மா ஏதோ கிடைச்ச கொஞ்சம் பகுதியில் இல்ல, பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற கோல்டன் வெஸ்டர்ன் பேண்ட் காசாவோடு இல்ல, நான் உங்களை வைப்பேன், நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்துல வைப்பேன். புல் ஏரியா சகோதர சத்தத்தில். அப்போ இஸ்ரேலின் பார்டர் எதிர்காலத்துல மாறுமா?
கண்டிப்பா மாறும். வசனம் இருக்கு, பின்னாடி நாம பார்க்கலாம். இஸ்ரேலுடைய பார்டர் வில் இன்க்ரீஸ் அது வந்து நாம பின்னால் பார்க்கலாம் பார்க்கல.
சோ அப்ப கண்டிப்பா மாறும் வசனமே பார்க்க வேணாம். ஏன்னா தேவன் இதுதான் கொடுத்துக்கிறாருனா, இதுதான் உங்க தேசம்னா, இப்ப இருக்கிறது இவ்வளவு கொஞ்சம்னா, பிரச்சனைக்கு மத்தியில பிரச்சனை தீரும். நெக்ஸ்ட் சீரியஸான விஷயம் பாருங்க, இவங்க கூட யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்க, அரேபியர்கள் பிலிஸ்தியர்கள். இப்ப தேசம் அரேபிய தேசம் எடுத்துட்டோம்னா யார் யார் மேல யாரு? லெபனான். இந்த பக்கம் யாரு? சிரியா. இந்த பக்கம் யாரு? ஜோர்டான். இவங்க எல்லாம் சில பகுதிகளை யாரு புரியுதுன்னு சொல்றாங்க? அவங்களும் புரியுது. நியாயமா இவங்க இருக்கிறதா யார் பகுதி? சீரியஸ்னஸ் தேவன் கண்டிப்பா அது செஞ்சுதான். சோ லெபனான் ஆக்சுவலா இஸ்ரேல் ஏரியா, சிரியா முழுக்கும் இஸ்ரேலுக்குள்ள, ஜோர்டான் பெரும் பகுதி இஸ்ரேலுக்கு சொந்தம். அப்போ இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே இருந்துட்டு இஸ்ரேல் கிட்ட அவங்க சந்த இதுதான் அந்த நாள் அவங்க தத்தளிப்பின்னு பார்த்தோம். அவங்க ஒரு பாரமான கல், எல்லா ஜனங்களும் அவங்க படிப்பாங்க. அநியாயம் அநியாயமா இல்ல. அப்ப அதுதான் நிறைவேறிட்டு இருக்கு. ஆனா எதிர்காலத்துல கண்டிப்பா வாக்கு தத்தம் பண்ண எல்லையும் பார்த்துட்டா கண்டிப்பா சகோதர சகோதரிகளே இந்த பங்கு அவங்களுக்கு புரியுதா மாறணும். அப்படின்னா ஜோர்டான் என்னாவது ஜோர்டான் தெரியல, இன்னைக்கு ஒரு தேசம். அப்புறம் சிரியா இன்னைக்கு ஒரு தேசம், லெபனான் ஒரு தேசம். என்ன ஆகணும்? ஒன்னு அஞ்சு போனோம் இல்ல என்ன ஆகும்? எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும். என்ன ஆவாங்க? ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆகும். அதுதான் சங்கீதம் 83. பட் அது எப்படி அவங்க அவங்களோட நல்புறவுல வருவாங்கன்னா, அதுக்கு தான் சங்கீதம் 83 யுத்தம். சங்கீதம் 83 சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் அந்த அரேபியர்கள் அரேபியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனை தான் சங்கீதம் 83. நம்ம இன்னும் பார்க்கல, அது பார்க்கணும். சோ அந்த சங்கீதம் 83 பிரச்சனை முடிவுக்கு வரும். எப்படி? நிச்சயமா பேச்சுவார்த்தை இல்லை. நாம் விசுவாசிக்கிறது கண்டிப்பா ஒருவேளை தேவன் அதிகபட்சம் அப்படிதான் செய்வார். ஒரு யுத்தம் எப்போ? அந்த யாக்கோபி நிக்கட் காலத்துக்கு முன்னால் இருக்கும் அந்த யுத்தம். அப்போ இன்னும் இப்ப இருந்து கொஞ்சம் பக்கத்துல அந்த யுத்தம் இருக்கும். சோ அந்த யுத்தத்துக்கு அந்த காரிய காரண காரியங்கள் ரொம்ப அருமையா நிறைவேறிட்டு இருக்குது தற்போதைய சூழ்நிலை. ஆனா அந்த யுத்தத்துல என்ன ஆகணும்னா, இஸ்ரேல் அரபு தேசங்கள் எல்லாமே ஒண்ணுக்குள் ஒன்னாயிருவாங்க. அந்த வகையில கண்டிப்பா தெரியல ஒரு விஷயம், அதெல்லாம் இனிமேல் நிறைய டிஸ்கஷனுக்கு தான். வாக்கு தத்தம் பண்ண எல்லாத்தையும் இஸ்ரேல் வாங்கிக்குவாங்களா? தெரியல. ஆனா கண்டிப்பா அவருடைய பார்டர் வந்து பெரிய பரவும், அதுக்கு வசனமே இருக்குது. ஆனா இதெல்லாம் பாருங்களா, மறுபடிய பார்ட்ஸ் ரொம்ப டீப்பா நாம பார்க்கணும். அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கு. முதல் கேள்வி, கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுடைய எல்லைகள் பெருகணும் வசனங்களின் படி. ஆனா வாக்கு தத்தம் பண்ண முழுதியுமே அவங்க பெற்றுக்கொள்வாங்களா பார்க்கணும். பெற்றுக்கொள்வாங்கன்னா எப்ப பெற்றுக்கொள்வாங்க? இந்த அரேபியர்களுக்கு இருக்க பிரச்சனை தீர்ந்த உடனே இல்ல ராஜ்யத்திலயா? ராஜ்யத்திலே பெற்றுக்கொள்வாங்க உறுதியா சொல்லிடலாம். ஆனா முன்னாடி பெற்றுக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம சிந்திக்கணும் வசனங்கள் பார்த்து, அதுதான் தீர்க்க தரிசன ஸ்டடி நம்ம சொல்றோம். சோ அப்போ இந்த ஒரிஜினல் பார்டர் பார்க்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அங்க தெரிகிற சகோதர சகோதரிகளே. சோ தேசம் என்னுடையது, நீங்கள் பரதேசிகளும் அந்நியர்களுமா இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு லீஸ்க்கு தேசம் கொடுத்திருக்கிறேன், யாருக்கும் அதை நீங்க விற்காதீங்க. சோ அந்த தேசம் இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த தேசம் வசனங்களின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த பகுதி தான் சகோதர சகோதரிகளே. இந்த பகுதி முற்றிலும் அவர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய காலம் வெகு அருகாமையில் தான். எந்த முறையில எப்போ என்ன அது நாம கவனிக்க கடமைப்பட்டவங்களாக இன்னைக்கு இருக்கிறோம். சோ அப்போ என்னுடைய தேசத்தை அவங்க பங்கு போட்டாங்க, இந்த வசனம் தான் நம்ம இந்த பாகத்துக்கு ஆதார வசனம்.
ஆனா அதுல முதல் பாக தான் பாரு, என்னுடைய தேசம் அது என்ன அது பார்த்தாச்சு. இந்த தேசத்தை ஜனங்கள் பங்கு போட்டாங்க, நான் அது நிமித்தம் அவங்க மேல கோபமாயிருக்கிறேன், அவங்களை எல்லாத்தையும் யோசனை பார்த்தின் பல தாக்கு வந்து நான் அழிக்க போறேன். அது வந்து யாக்கோபு நீக்கிறது காலம். சோ எப்போ எப்படி இந்த தேசத்தை யார் பங்கு போட்டாங்க, அதுல தேவனுடைய ஜனங்களுக்கு எவ்வளோ உபத்திரவம் இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, நாம் அடுத்த முறை நாம பார்க்கும் போது சரி பார்க்கலாம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சகோதர சகோதரி.